திருச்சிற்றம்பலம். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது திருவாசகத்தில் மகளிர் விளையாட்டு, திருவம்மானை. வழங்குபவர் திருமதி சித்ராமூர்த்தி அவர்கள், பாடியிருப்பவர் ஜே பி கீர்த்தனா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
திருவாசகத்தில் திருவம்மானை. வான் கலந்த மாணிக்க வாசகா, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழும் கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று வள்ளலாரை விட சிறப்பாக யாரும் திருவாசகத்தை போற்றியிருக்க முடியாது என்றே எண்ணத் தோன்றுகிறது. பாலில் சேரும் நீர் பாலாவது போலத்தான் நான் எனும் முனைப்பும் ஊனும் உயிரும் சிவபெருமானுடன் ஒன்றி கரைந்துவிடும்படி பாடியிருக்கிறார் மாணிக்கவாசகர். மனிதன் பாட இறைவன் எழுதி கையொப்பமிட்ட ஒரே பக்தி இலக்கியம் திருவாசகம் என்பதை நாம் அறிவோம். பண்டை நாளில் தமிழ் மகளிர் இயலுமிசையும் நன்கு பயின்று இறைவனை போற்றும் சமய ஒழுக்கங்களில் தலை சிறந்து விளங்கினார்கள் என்பதை சம்பந்த பெருமான் குறிப்பிடுகிறார். பின்வருமாறு, கருகு குழல் மடவார் கூடி குறிஞ்சி அது பாடி முருகனது பெருமை பகர் முதுகுன்றமே என்பது அப்பாடல் வரிகள். மாணிக்கவாசகர் 51 நூல்களை பாடியிருக்கிறார். அவற்றுள் பலவற்றில் இள மகளிரின் மேன்மைக்காக அவர்களுடைய விளையாட்டு நிகழ்ச்சிகளை பக்தி மார்க்கத்தில் செலுத்துகின்றார். இறைவனை தரிசிக்க தோழியரை வைகரையில் துயிலெழுப்பும் திருவம்பாவை, அறிவையரின் விளையாட்டான திருவம்மானை, திருப்பொற்சுண்ணம், திருக்கோத்தும்பி, திருத்தெள்ளேனம், திருச்சாழல், திருப்பூவல்லி, திருஉந்தியார், திருத்தோள் நோக்கம், திருப்பொன்னூசல் போன்ற அனைத்து நூல்களிலும் பெண்களை பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுத்தும் முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றேதான் கூற வேண்டும். இன்று நாம் அவரது திருவம்மானை என்ற நூலை பற்றி காண இருக்கிறோம். அம்மானை என்பது மிக சுவாரஸ்யமான பண்டைய மகளிருடைய விளையாட்டுக்குள் ஒன்று. இதில் மூன்று பெண்கள் அமர்ந்து விளையாடுவார்கள். மரத்தால் ஆக்கி வண்ணம் பூசப்பட்ட மூன்று சிறு பந்துகளை இரு கைகளாலும் மாற்றி மாற்றி மேலே வீசி எறிந்து அவை கீழே விழாதபடி பிடித்துக் கொள்வார்கள். மரக்காய்களுக்கு பதில் மணிகளையோ அல்லது கற்களையோ கூட பயன்படுத்துவது உண்டு. சமீப காலத்தில் நான் பார்த்த வரைக்கும் எலுமிச்சம்பழங்களை கூட வைத்துக் கொண்டு அம்மானை விளையாடுகிறார்கள். அம்மானை விளையாடும் பொழுது பாடும் பக்தி பாடல்களே திருவம்மானை பாடல்கள். அம்மானை பாடல்களை சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம் வாழ்த்துக்காதியில் நாம் முதன் முதலாக காண்கிறோம். இது அம்மானை வரி எனப்படும். இப்பாடலில் வினாவும் விடையுமாக அமைந்த வரி பாடல்களாக அவை காணப்படுகின்றன. மூவருள் ஒருவள் பாட்டுத் தலைவன் புகழ் செயலை குறித்து வினா நிகழ்த்துகிறாள். இரண்டாம் அவள் அதற்கு விடை கூற மூன்றாம் அவள் அப்புகழ் செயலை தொடர்ந்து கூறி பாராட்டுகிறாள். உதாரணமாக, வீங்கு நீர் வேலி உலகாண்டு விண்ணவர் கோன் ஓங்கரணம் காத்த உறவோன் யார் அம்மானை, ஓங்கரணம் காத்த உறவோன் உயர் விசும்பில் தூங்கையில் மூன்றறிந்த சோழன் கான் அம்மானை, சோழன் புகார் நகரம் பாடேலோர் அம்மானை என்று வினாவும் விடையுமாக இப்பாடல் அமைந்துள்ளது. வீங்கு நீர் வேலி உலகாண்டு விண்ணவர் கோன் ஓங்கரணம் காத்த உறவோன் யார் அம்மானை என்று முதலாம் அவள் கேட்கிறாள். ஓங்கரணம் காத்த உறவோன் உயர் விசும்பில் தூங்கையில் மூன்றெறிந்த சோழன் கான் அம்மானை என்கிறாள் இரண்டாம் அவள். மூன்றாம் அவள் கூறுகிறாள், சோழன் புகார் நகரம் பாடேலோர் அம்மானை என்று. இந்த பாடலில் மகளிர் சோழ மன்னனின் புகழை பாடி மகிழ்கின்றார்கள். தம்முடைய விளையாட்டுகளிலும் இசையும் இலக்கணமும் பொருந்திய தமிழ்ச் செய்யுட்களை அந்த காலத்து பெண்கள் பாடி வந்ததை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். பிற்காலத்தில் ஏற்பட்ட கும்மி, சிந்து, திருமண பாடல்கள் இவற்றுக்கெல்லாம் இதுவே மூலமாக அமைந்தது என்றும் நாம் கருத வாய்ப்பு உண்டு. சிலப்பதிகாரத்தில் அம்மானை பாடல்கள் பாட்டுடை தலைவனாக நாடாளும் அரசனையே கொண்டிருந்தன. மணிவாசகர்தான் இவற்றை மாற்றி அமைத்தவர் என்று எண்ணலாம். சிலப்பதிகார பாடல்கள் ஐந்து வரிகளைக் கொண்டு கலித்தாழிசை எனும் வடிவில் வினாவிடையாக அமைந்தன. மணிவாசகரின் அம்மானை பாடல்கள் தரவு கொச்ச கலிப்பா எனும் முறையில் ஆறு வரிகளுடன் சிவபெருமான் புகழை மட்டுமே பாடுவனவாக அமைந்துள்ளன. இவற்றில் வினா விடை பாணி இல்லை. அம்மானை ஆடும் பெண்கள் தம் கையில் வைத்திருக்கும் அம்மானை காய்களையும் பிற தோழிகளையும் முன்னிலைப்படுத்தி அம்மானை பாடல்கள் அமைக்கிறார்கள், அம்மானா என்று பாடுகிறார்கள். இதுதான் மணிவாசகரின் அம்மானை பாடல்களில் உள்ள ஒரு வித்தியாசம். எம்பாவாய் என்று நிறைவுறும் திருவம்பாவை பாடல்களை பாடிய பின்னர் மணிவாசகர் திருவண்ணாமலையை சுற்றி வர கன்னிப்பெண்கள் அம்மானை ஆடி பாடி மகிழ்வதை கண்டார். அக்கன்னியர் பாடிய அண்ணாமலையாரின் புகழை செவிமடுத்து திருவம்மானை நூலை இயற்றினார் என்று கூறுகின்றார்கள். தென்னன் பெருந்துரையான் குறுந்த மரத்தடியில் குருவாயிருந்து தன்னை ஆட்கொண்ட அக்கருணையை எண்ணி பேரானந்தத்தில் திளைத்த நிலையில் திருவம்மானை பாடல்களை பாடினார் என்றும், எனவே இவை ஆனந்த களிப்பு என்று பெயர் பெற்றன என்றும் கூறுகின்றார்கள். சிவப்பரம்பொருளைக் கண்டு வணங்கி சிவத்தில் மூழ்கிய நிலையில் ஜீவபோதம் நீங்கி சிவபோதம் ஓங்க ஆனந்தத்துடன் அம்மானை பாடல்களை அவர் பாடியுள்ளார் என்பது உறுதி. பெண்களின் விளையாட்டின் போது பாடப்படுபவை ஆதலால் அவரும் மனத்தளவில் ஒரு பெண்ணாகவே நின்று இறைவனின் அருளுக்கு ஏங்குவதாகத்தான் நமக்கு தெரிகிறது. திருவம்மானை தொகுதியில் மணிவாசகர் 20 பாடல்களை பாடியுள்ளார். அவற்றுள் ஒன்றிரண்டு பாடல்களை இன்று நாம் காண்போம். செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பரிய பொங்கு மலர்ப்பாதம் பூதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பு அறுத்திட்டு எம் தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அம் கணன் அந்தணனாய் அரைகூவி வீடு அருளும் அம் கருணை வார்கழலே பாடுதும்கான் அம்மானாய் என்பது திருவம்மானை பாடல்களுள் வருகின்ற முதல் பாடல். இங்கு இறைவனது திருவடியை முதலில் நினைக்கிறார். செந்தாமரை போன்ற கண்களை உடைய திருமாலால் அதை காண முடியவில்லை. பன்றி உருவெடுத்து பூமியை தோண்டி சென்று அதற்கு பின்னாலும் அவரால் அந்த திருவடியை காண முடியவில்லை. நான் அதை கண்டுவிடுவேன் என்ற ஆணவ முனைப்பு இருந்தால் அந்த திருவடியை காண முடியாது என்ற உண்மையை உலகத்தார்க்கு உணர்த்தவே இவருவரும் இப்படி நாடகமாடினார்கள். சரி, அவர் காண்பரிய பாதம் என்கிறார். அது எப்படிப்பட்ட பாதமாம்? பொங்கு மலர் பாதம் என்கிறார். அப்பாதத்தில் அழகு பொங்கி ததும்புகிறது, அருள் பொங்கி ததும்புகிறது. அது தாமரை போன்ற மனமும் எழிலும் மென்மையும் பொங்கி நிற்கின்ற பாதம். எனவே அதை பொங்கு மலர் பாதம் என்று அழைக்கிறார். செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பரிய பொங்கு மலர் பாதம். காண வேண்டும் என்ற ஏக்கமும் அன்பும் ஆர்வமும் உடைய அடியார்களுக்கு அவர்கள் தேடாமலேயே அது காட்சி அளிக்கிறதாம். ஏன், இந்த பூதலத்திற்கே அந்த பாதம் வந்துவிடுகிறது. எனவேதான் பூதலத்தே போந்தருளி என்று அடுத்ததாக பாடுகிறார். அத்திருவடி பூமிக்கு வந்து எங்கள் பிறப்பை அறுத்து விடுகிறது என்கிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்கிறார் வள்ளுவர். வானத்திலிருந்து பொழியும் பெருமழை பூமியில் உள்ள ஒரு குளத்தில் தங்கிவிடுவதில்லையா? அதுபோன்று அவன் திருவடி கருணை மழை பொழிந்து அடியாரர்களிடம் தங்கி அவர்களுடைய பிறப்பை அறுத்து விடுகிறது. சரி, அடுத்ததாக எம் தரமும் ஆட்கொண்டு என்று கூறுகிறார். எமக்கு என்ன தகுதி இருக்கிறது? மிகவும் கீழ்த்தரத்தில் இருப்பவர்கள் நாங்கள். ஆனால் இந்த தாழ்மையான தரத்தை பொருட்படுத்தாது அவன் எங்களை ஆட்கொள்ள வந்துள்ளான் என்று அடியார்கள் பெருமிதமடைகிறார்கள். சரி, இப்படி என்னையும் என் போன்ற சிறிய அடியார்களையும் ஆட்கொண்டானே, அந்த இறைவன் எங்கே இருக்கிறான்? அவன்தான் தென்னாட்டைச் சேர்ந்த திருப்பெருந்துரையை தன் இருப்பிடமாக கொண்டு உலகத்தையே ஆளுகின்ற சிவபெருமான் ஆவான். அவன் நாமம் என்ன? அவன் தென்னன் பெருந்துரையான். தென்னாட்டில் வசிக்கின்ற, தென்னாட்டில் உள்ள அந்த பெருந்துரையில் வசிப்பவன். அந்த பெருந்துரை காண்பவர்களுக்கு எப்படி காட்சியளிக்கிறதாம்? அங்கு தென்னன் சோலைகள் நிரம்பியுள்ளன. இறைவனது ராஜதானியில் நாம் வளர்கிறோம் என்ற எண்ணத்தோடு நீண்டு நிமிர்ந்து வளர்ந்து நிற்கின்றனவாம். அதோடு கூட இறைவனின் அபிஷேகத்துக்கான இளநீர், இறைவனுடைய நைவேத்தியத்திற்கான தேங்காய் எல்லாம் நாங்கள் தான் கொடுக்கறோம் அப்படிங்கிற பெருமிதமும் அவற்றுக்கு உண்டு போலும். எனவே அவனை தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் என்று கூறுகிறார் மாணிக்க வாசகர். பெருந்துரையில் தான் நன்றாக வாழ வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. தன்னை நாடி வரும் அன்பர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்றுதான் அங்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறான். அழகிய கருணைகூர் கண்களுடைய அந்தணனாகி எழுந்தருளுகிறான் அங்கே. அது மட்டுமா, இங்கே வாருங்கள், நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் என்று முரசடிப்பது போன்று அரைகோவி அருளுகிறானாம். ஆனால் என்ன முரசடித்தாலும் சரி, செவிடர் காதில் அது ஏறாது. அதே போல மனத்தை அவன் திருவடிவால் செலுத்தாத அடியார்களுக்கு அது கேட்காது. நீ வா என நீ இங்கழைத்து பாராவர ஆனந்த சித்தி நேரே பரமானந்த முக்தி தர வேணும் என்று பாடுகிறார் அருணகிரிநாதர். அவன் அழைப்பை கேட்டு அவனிடம் தாயை பிரிந்த சேய் அவளை மீண்டும் காணுமாறு போல ஓடி வரும் அன்பர்களுக்கு அவன் மோட்ச வீட்டை அளித்து விடுகிறான். இனி நீங்கள் என்னை தேடி எங்கும் அலையாதீர்கள், இங்கு சுகமாக இருங்கள் என்று கூறுகிறான். அதைத்தான் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் ஒரு பூதரம் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு பூத வீட்டில் இராமல் என்று மிக அழகாக பாடியிருக்கிறார். அம் கருணை வார்கழலே என்கிறார். கருணையுடன் காட்டி அவன் அருளும் மோட்ச வீடு எது? அவனுடைய வார்கழல்கள்தாம். வெற்றி நடை போடும் அவனுடைய திருவடிகள் கழலை அணிந்துள்ளன. அவற்றின் கருணை நீண்டு முடிவில்லாமல் இருப்பது, எனவே அவை வார்கழல்கள் என்று அவற்றை பாடுகிறார். அத்தகைய கழல்களின் பெருமையை அம்மானை ஆடிப்பாடி மகிழ்வோம் என்று கூறுகிறார் மாணிக்க வாசகர். அம்மானை ஆடும் பெண்ணே, செந்தாமரை போன்ற கண்ணுடைய திருமாலும் காண்பதற்கரிய திருவடி இந்த பூமியில் படும்படி எழுந்தருளி எம்மையும் எம் போன்ற அடியாரையும் ஆட்கொண்டு தென்னை மரங்கள் சூழப்பெற்ற அழகிய திருப்பெருந்துறையில் அந்தன வடிவில் வந்து வலிய அழைத்து எமக்கு முக்தி நெறியையும் அளித்ததால் அந்த இறைவனது கருணை திருவடியின் பெருமையை பாடி புகழ்ந்து அம்மானை ஆடுவோம் வாருங்கள் என்று அழைக்கிறார். செங்கண் நெடுமாலும் என்று துவங்குகின்ற இந்த அழகிய பாடலை திருமதி ஜே பி கீர்த்தனா அவர்கள் பாட கேட்போம்.
திருச்சிற்றம்பலம் செங்கண் நெடுமாலும் செங்கிடங்கும் காண்பரிய பொங்குமலர்பாதம் பூதலஜா போந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையார் அங்கணர் அந்தனாய் அறை கூவி வீடருளும் அங்கருணைவார் கழலே பாடுதும் காணம் மானாய் பாடுதும் காணம் மானாய் அங்கருணைவார் கழலே பாடுதும் கான் அம்மானாய்.
திருவம்மானியில் வருகின்ற மற்றொரு மிக அழகான பாடல் எட்டாம் எண்ணை சேர்ந்த பாடல். பாடலை இங்கு பார்க்கலாம். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தான் பெம்மான் பெருந்துரையான் விஞ்சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு பொன் சுமந்த பொன் மேனி பாடுதுங்கான் அம்மானாய் என்பது அப்பாடல். இறைவன் மணிவாசகருக்காக சில அரிய திருவிளையாடல்களை பொறிந்தான். உலகோர் காண அவர்கள் முன்னாலேயே அவற்றை நிகழ்த்தினான். மணிவாசகரின் பெருமையை பாண்டியனுக்கு அறிவிக்கும் பொருட்டு வந்திக்கிழவியின் கூலியாளாக தோன்றி பிட்டுக்கு மண் சுமந்து மன்னன் கையால் பிரம்படிப்பட்டான். இப்படி இதை பற்றிய குறிப்பு இந்த பாடலில் வருகிறது. முதலில் என்ன சொல்றார், பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் அப்படிங்கிறார். இதை ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஞானசம்பந்தரின் காலத்துக்கு பிற்பட்டவர் என்ற கணக்கில் பார்த்தால் இறைவன் ஞானசம்பந்தனுடைய கை சிவக்கிறது, வெயிலில் அவர் வாடுகிறார் என்று சொல்லி முத்து பந்தலும் சிவிகையும் பொற்தாளமும் கொடுத்தருளினார். பண்சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் என்பதை அங்கு நாம் அந்த பொருளில் கொள்ளலாம். அல்லது பண்சுமந்த பாடலை பாடுபவர்களுக்கு, அவனை போற்றுபவர்களுக்கு இம்மை மறுமை வீடு என்ற மூன்றையும் அவன் பரிசாக அளிப்பான் என்ற பொருளிலும் இதை நாம் கொள்ளலாம். பெண்சுமந்த பாகத்தான், மெல்லிய நுண்ணிடை மின்னனையாள் என்று அழகாக பாடுகிறார் அல்லவா அபிராமி பட்டர். பெண் சுமந்த பாகத்தான், பெண்ணை தன்னுடைய இடப்பாகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறான். இதை படிக்கும் போது நமக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல் வரும். ஆஹா, அந்த அரசன் வந்து அடிச்சானே அவரை, அப்போ பாவம் இந்த மெல்லிய நுண்ணிடை மின்னணையாளாகிய அந்த உமை இறைவனுடைய ஒரு பாகத்தில் இருக்கிறாளே, அந்த அடி அவளுடைய உடலிலும் பட்டிருக்குமோ என்று நமக்குள் ஒரு கேள்வி இங்கு எழுகிறது. பெம்மான் பெருந்துறையான், அதாவது பெருமான் என்று கூறுவதற்காக, யாவர்க்கும் தலைவனாகிய பெருமான் என்று கூறுவதற்காக பெம்மான் என்று கூறுகிறார். யாவர்க்கும் தலைவனாகிய பெருமான் அடியார்கள் வந்து தரிசித்து உய்யும் பொருட்டு திருப்பெருந்துறையில் நித்திய வாசம் செய்கின்றான். தன்னை இறைவன் ஆட்கொண்ட இத்தலத்தை திருவம்மானையில் 12 இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார் மணிவாசகர். விஞ்சுமந்த கீர்த்தி என்று பாடுகிறார். அவனுடைய கீர்த்தி எங்கும் பரவியிருக்கிறது. மனிதர்கள் பேசுவதை விட தேவலோகத்தில் உள்ளவர்கள் அதிகமாக பொழுகிறார்கள். அவன் தேவர்களுக்கெல்லாம் பெரிய மகாதேவனாயிற்றே. மண் உலகில் உள்ளவர்கள் பாட்டாகவும் பேச்சாகவும் அவன் புகழை பரப்பிக் கொண்டிருக்கும் பொழுது நாம் எப்படி சும்மா இருப்பது என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். எனவே விண்ணுலகிலும் அவன் கீர்த்தி ஓங்கி நிற்கிறது. அதனால் விண்சுமந்த கீர்த்தி என்று பாடுகிறார். வியன் மண்டலத்து ஈசன், ஈசன் எப்பேற்பட்டவன், வியன் மண்டலத்து ஈசன், திருப்பெருந்துறையில் அடியார்க்கு எளியனாக அவன் எழுந்தருளினான். இருந்தாலும் இந்த பரந்து விரிந்த பிரபஞ்சம் முழுவதுமே அவனுடைய ஆட்சி பரவி இருக்கிறது அல்லவா, அதனால் அவனே விரிந்து கிடக்கும் எல்லா மண்டலங்களுக்கும் ஈசன் என்று கூறுகிறார். கண் சுமந்த நெற்றிக் கடவுள், இறைவனுடைய திருமுகத்தில் வேறு யாருக்கும் இல்லாத தனிச்சிறப்பு இருக்கிறது, அதுதான் அவனுடைய நெற்றிக்கண். அது நடுவில் இருப்பதால் வலக்கண் இடக்கண்ணை விட நடுநிலைமே கொண்டு விளங்கும் என்று கூறலாம். எனவே அத்திருக்கண் மணிவாசகரின் கண்முன் தோற்றமளிக்கிறது. கலி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு என்று மிக அழகாக பாடியிருக்கிறார். சரி, இப்படி பலராலும் புகழ்ந்து பாடல் பெற்ற பெருமான், உமைவாகனாக விளங்குபவன், விண்ணோர்களும் ஏத்தும் கீர்த்தி உடையவன், எல்லா உலகங்களுக்கும் தலைவன், வேறு எவருக்கும் இல்லாத ஞான கண்ணை பெற்றவன், அப்படிப்பட்ட பெருமான் ஒரு ஊரில் வந்து அடிபட்டானாம். சாதாரண சிறிய ஊராது இல்லையா, அடிதான் ரகசியமாக விழுந்ததா இல்லையே, பாண்டியனின் ராஜதானியாகிய மதுரையில் வந்து அடிபட்டான். அடிபடுவதே அவமானம். அதிலும் ஆரவாரம் மிகுந்த மதுரையில், கலிமதுரையில் அனைத்து பிரஜைகளும் காணும்படி அல்லவா அது நடந்தது. சரி, ஏன் அவன் அடிபட்டான்? வந்தி கிழவிக்காக வைகைக்கரையில் மண் அடைக்க உதவும் கூலியாளாக வந்தான் இறைவன். வந்தி அளித்த உதிர்ந்த பிட்டை உண்டுவிட்டு சரிவர வேலை செய்யாமல் மரத்தடியில் படுத்து உறங்கினான். அதனால் அடிபட்டான். சரி, தன் பக்தன் மாணிக்கவாசகன் தான் அளித்த செல்வத்தை சிவத்தொண்டிற்காக செலவழித்து விட்டான் என்பதற்காக அவரை பாண்டியன் வைகையின் சுடுமணலில் நிற்க வைத்து தண்டித்தான். அடியவரின் வருத்தத்தை பொறுக்க முடியாத இறைவன் கூலியாளாக வந்து மண் சுமந்து அடிபட்டான். இறைவனை அடித்தவன் பாண்டிய அரசன் அரிமர்த்தன பாண்டியன் என்று வரலாறு கூறுகிறது. ஆனால் நம்முடைய மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறார் பாருங்கள். அக்கோவால் மொத்துண்டு என்று அவனை தள்ளி நிறுத்தி விட்டார். அவனை அரசன் என்றும் சொல்லவில்லை, அவன் பெயரையும் குறிப்பிடவில்லை. அக்கோ ஒரு அலட்சியம், அவனால் அக்கோவால் மொத்துண்டு என்றுதான் கூறுகிறார். அருணகிரிநாதர் இந்த நிகழ்ச்சியை பாடுகிறார். வைகையாரின் மீது நடமிட்டு மண்ணெடுத்து மகிழ் மாது வாணிதரு பிட்டு நுகர்ப்பித்தன் என்கிறார். கூடர்க்கே வைகையில் கரை கட்டிட ஆள் ஒப்பாய் உதிர்பிட்டமுதுக்கு அடிபடுவோன் என்றும் மற்றொரு இடத்தில் பாடுகிறார். பண்சுமந்த பாடலுக்கு பரிசளிப்பவன், பெண்சுமந்த பாகத்தன், விண்சுமந்த கீர்த்தி உடையவன், பிரபஞ்சத்து ஈசன், கண்சுமந்த நெற்றிக் கடவுள், வந்திக்கிழவிக்காக மதுரையில் மண் சுமந்தவன். இப்படிப்பட்ட ஈசன் அவனுடைய மேனி இன்று புண் சுமந்ததே என்று உருகுகிறார் மாணிக்கவாசகர். இந்நிகழ்வை சிந்தையில் கண்ட என் நெஞ்சம் இடிபட்டு போனதே, நேரில் கண்ட மாணிக்கவாசகரின் தூய நெஞ்சம் என்ன பாடுபட்டதோ என்று உருகுகின்றார் வள்ளலார். பாடுகிறார் திருவருட்பாவில், வன்பட்ட கூடலில் வான்பட்ட வையை வரம்பிட்ட நின் பொன்பட்ட மேனியில் புண்பட்ட போதில் புவினடையாம் துன்பட்ட வீரர் அந்தோ வாத ஊரர் தம் தூய நெஞ்சம் என்பட்டதோ இடிபட்டதே என்று கேட்ட என் நெஞ்சம் என்று உருகுகிறார். வாத ஊரர் தம் தூய நெஞ்சம் என்பட்டதோ இன்று கேட்ட என் நெஞ்சம் இடிபட்டது என்று மிக மிக உருக்கமாக பாடுகிறார் வள்ளலார். பாண்டியனின் கனவில் சென்று இறைவன் அறிவுறுத்தியிருக்கலாம், ஆனால் உலகோர் அதை அறிந்திருக்க மாட்டார்கள். என்ன மாணிக்கவாசகர் எப்படிப்பட்ட ஒரு பக்தர் என்பது யாரும் தெரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள். எனவே அனைவரும் காண மன்னன் அடித்த போது மண் சுமந்த பொன்மேனி புண்பட்டதாம். அவன் பொன்னார் மேனியனாயிற்றே, பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி என்றல்லவா பொன்வண்ணத்து அந்தாதி கூறுகிறது. அத்தகைய மேனியில் அடிபட்ட பொழுது அது இன்னும் சிவந்திருக்குமே, அந்த புண் சுமந்த பொன்மேனியை பண் சுமந்த பாடல்களால் பாடி தொழுவோமே என்று அம்மானை ஆட மகளிரை விளிக்கிறார் மாணிக்கவாசகர். வாகீச கலாநிதி அவர்கள் மிக அழகாக கூறுகிறார், அருள் சுமந்து மண் சுமந்து பொன் சுமந்து நின்ற ஈசனை போற்றும் இந்த பாடல், பக்தியை சுமந்து பண்ணை சுமந்து சுவையை சுமந்து சொல் நயத்தை சுமந்து ஊனை உருக்கும் இயல்பை சுமந்து நிற்கிறது என்று மிக்க அழகாக மிகுந்த நயத்தோடு கூறுகிறார். அம்மானை எனும் மேற்கண்ட செய்யுள் வகை சிலம்பில் பிறந்து மணிவாசகரின் அம்மானையில் தவழ்ந்து வளர்ந்து நம் போன்ற சிவனடியார்களை உய்விக்கிறது என்றால் அது மிக இல்லை. மண் சுமந்த என்று துவங்கும் அந்த அழகிய பாடலை திருமதி ஜே பி கீர்த்தனா அவர்கள் பாட கேட்கலாம்.
பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும், பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரைய பின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதும் காணம்மானாய் பொன்மேனி பாடுதும் காணம்மானாய் பாடுதும் காணம்மானாய் பாடுதும் கான் அம்மா